நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர் நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதிர் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதிர் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகசியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. இன்று சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. இன்று இருவர் கேள்வியல் அனுப்பியிருக்கின்றார்கள். அதில் முதல் அனுப்பியவருடைய கேள்வியை இன்று சிந்திப்போம். அவர் வயதினால் முதிர்ந்தவர். அவர் இரண்டு கேள்விகளை அனுப்பியிருக்கின்றார். மிகவும் சிந்தனைக்குரிய கேள்வி. அந்த வயதில்தான் அது வரக்கூடிய கேள்வி. முதலாவது, பாபாஜியின் அருளை உணர்வை எவ்வாறு துரிதமாக பெறலாம்? என்னுடைய காலம் ஓடி முடிந்து கொண்டிருக்கின்றது ஐயா. கிரியா யோகத்திற்கு இறுதி நேரத்தில் தான் வந்தேன். இருப்பினும் அதை நன்றாக உணர்கின்றேன். ஆனால் பாபாஜியை உணர வேண்டும். இந்த உடலிலேயே அதை துரிதப்படுத்தலாமா? நான் சாதனை செய்து உணர்வதென்றால் அது நிச்சயமாக அமையாது இந்த உடலில் என்பது எனக்கு நன்கு தெரிகின்றது. வேறு விதமாக பாபாஜியை உணரலாமா என்பது இந்த முதியவரின் கேள்வி. அருமையான கேள்வி. ஏனென்றால் இறுதி நேரத்தில் தான் இப்படியான கேள்விகள் எல்லாமே உதயமாகும். அதுதான் மானிட வாழ்க்கை என்று கிரியா யோகத்திலும் சைவ சித்தாந்தத்திலும் படித்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் இந்த மாயையில் உழன்று கொண்டிருக்கின்றோம். வினைகள் ஆற்ற இந்த உடலுக்கு வந்தால் கூட இந்த மாயா உலகத்தில் இந்த பற்றில் கட்டுண்டு இருப்பதால்தான் கூடுதலாக அதை விட்டு வெளியேற முடியாத நிலையில் தவிக்கின்றோம் சாதாரண வாழ்க்கையில். இருப்பினும் இவர் கிரியா யோகிய கிரியா சாதகராக இருக்கின்றார். இவர் ஒரு நிலை மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா. இருப்பினும் அவருக்கு அந்த கேள்வி வந்துவிட்டது. ஏனென்றால் அவர் இப்போது செய்யும் சிறிய சாதனையாலோ அல்லது பாபாஜியை பற்றி அறிவதாலோ அல்லது சிவத்தை பற்றி அறிகின்றார். ஆகவே அதை இன்னும் ஒரு சிறிய காலத்தில் என்ன மாறி அதை பெறலாம் என்பது இந்த சாதகருடைய கேள்வி என்று நினைக்கின்றேன். பாபாஜியை எவ்வாறு உணர முடியும் இந்த உடலிலேயே? என்னுடைய உயிர் என்னுடைய உடலை விட்டு நீங்கும் முன் என்று கேட்டதற்கு பாபாஜியே கூறுகின்றார் ஒரு வசனம். பாபாஜியே அன்பு, அன்பே பாபாஜி. ஆகவே இந்த அதை கொஞ்சம் துரிதமாக கவனிக்க வேண்டும் நாங்கள். பாபாஜி ஏன் அதை கூறுகின்றார்? தான் தான் அன்பு, அன்புதான் பாபாஜி என்று வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் என்று சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால், நாங்கள் இந்த அன்பு என்ற ஒரு விடயத்தை கொண்டு பாபாஜியை உணரலாம் என்று ஒரு சிறிய குறிப்பு தருகின்றார். அதை நாங்கள் விளங்காமல் முழுமையாக பாபாஜியே அன்பு, அன்பே பாபாஜி என்று வாசித்துவிட்டு அல்லது கேட்டுவிட்டு சென்று கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த அம்மா கேட்ட கேள்விக்கு, இந்த அன்பை பிடியுங்கள், உங்களுடைய இறுதி காலத்தில் அன்பென்று சொல்வது சாதாரண உலகியல் அன்பு அல்ல, உண்மையான அன்பு. பாபாஜியில் நீங்கள் உண்மையான அன்பு வைப்பீர்களாக இருந்தால், இறுதி காலம் என்றால் கூட அந்த உண்மையான அன்பு அருளை கொண்டு வரும். அது எல்லா உயிர்களிடமும் இறுதி நேரத்திலாவது அது உங்களுக்கு கிடைக்கும். அது ஒருதரும் நிப்பாட்ட முடியாது. அதன் மூலம் உங்களால் முடிந்த தொண்டை செய்ய முயல்வீர்கள். அதன் மூலமாக பக்தி துளிர்க்கும். அதன் மூலமாக சரணாகதியை நீங்கள் ருசித்து பார்க்கலாம். சிறிய அளவாவது இந்த உடலில் என்பது என்னுடைய பதில் உங்களுக்கு. அதை பாபாஜியே சொல்லி தந்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் எல்லோரும் அன்பே பாபாஜி, பாபாஜியே அன்பு என்பதை அறிவோம். அதன் வழி நிற்போம். எந்த வயதினராக இருந்தாலும் சாதனையை விட அந்த வழியால் கூட இந்த உடலில் பாபாஜியை உணரலாம். சாதனையால் எங்களுடைய ஆன்மாவை ஈடேற்றலாம். மறந்து விடாதீர்கள், பாபாஜியை உணர்தல் ஆன்ம ஈடேற்றம் இரண்டும் வித்தியாசமானது. ஆனால் ரெண்டு, பாபாஜியை உணர்தல் மூலமாக ஆன்ம ஈடேற்றத்தை அடைகின்றோம் சாதனையால். ஆகவேதான் பாபாஜி இந்த தங்க விதியான அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதியை எங்களுக்கு மேலும் மேலும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். அதைவிட நாங்கள் இதை சைவ சித்தாந்தத்தில் பார்த்தோமாக இருந்தால், சிவத்தை வைத்து பரம்பொருளை வைத்து என்ன சைவ சித்தாந்தம் சொல்கின்றது என்று பார்த்தால், நாங்கள் அன்பினால் சிவத்தை உணரலாம் என்றுதான் அதுவும் சொல்கின்றது. அங்கிருந்துதான் எங்களுடைய கிரியா யோகமே வந்தது. ஆகவே அன்பின் மூலம் சிவனை உணரலாம். அது மாத்திரமல்ல, சிவன் பதிஞானத்தை எங்களுக்கு தர வேண்டும் அல்லது காட்ட வேண்டும் என்று நாங்கள் முழுமையாக அந்த வழி நிற்காமல் அதை காண வேண்டும் என்று முயல்வோமாக இருந்தால், அல்லது உணர வேண்டும் என்று முயல்வோமாக இருந்தால், சைவ சித்தாந்தத்தில் நான்கு வழிகளும் சொல்லப்பட்டிருக்கின்றது. சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த நான்கு வழி நின்று ஏதோ ஒரு பிறப்பில் நாங்கள் அந்த சிவத்தை அடையலாம், உணரலாம், பதிஞானம் பெறலாம் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தாக படித்திருக்கின்றோம். ஆகவே வயது எப்படியாக இருந்தாலும் இந்த நான்கு வழிகளில் நாங்கள் இந்த உடலில் இருக்கும்போது சிறிது சிறிதாவது இந்த வழிகளுக்குள் நாங்கள் சென்று ஏதோ ஒரு பிறப்பில் அந்த இடத்தை அடையலாம் என்பதையும் மறந்து விடாதீர்கள். அது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் தரப்பட்டிருக்கின்றது. அதையும் இன்று நினைவு கூறுவோம் இந்த அம்மாவினுடைய கேள்விக்கு. அடுத்த கேள்வியும் ஒரு நல்ல கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றார். தன்னுடைய வயதுக்கு ஏற்றால் போல இதையெல்லாம் உங்களுடைய சத்சங்கத்தை கேட்கும் போதெல்லாம் நான் வேறு, உடல் வேறு என்றெல்லாம் புரிகின்றது, அதை உள்வாங்குகின்றேன். ஆனால் இடைக்கிடை நான் இந்த உலகத்தை விட்டு போகின்றேன் என்றதை நினைக்கும் போது மரண பயம் மாத்திரம் என்னை விட்டு நீங்கவில்லை ஐயா, பயமாக இருக்கின்றது. இதிலிருந்து விடுபடுவதற்குரிய விடயங்களை நீங்கள் கூறுகின்றீர்கள். பல பல சத்சங்கங்களில் ஒவ்வொரு கேள்விகளுக்குரிய பதிலாக நான் நேராகவே வெக்கமில்லாமலே கேட்கின்றேன். இதிலிருந்து நான் எவ்வாறு விடுபட முடியும் இந்த பயத்திலிருந்து என்பது இந்த அம்மாவின் கேள்வி. அதற்குரிய பதில் அந்த அம்மாவே சொல்லியிருக்கின்றார். தன்னுடைய கேள்வியில் முதலாவது பதில், நான் உடல் அல்ல உயிர். அதனுடைய கருத்தென்ன? நாங்கள் எடுக்கும் இந்த உடல்கள் எல்லாம் எங்களுடைய ஆன்மா பதிஞானத்தை அடையும் வரை போர்வைகள் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஏதோ ஒரு உடுப்பை போட்டுக்கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த ஆன்மா இந்த பிறப்பில் அடுத்த பிறப்புக்கு போகும் ரெடி என்ற போக நிலை வந்தவுடன் இந்த உடையை களைந்து விட்டு வெளியால் போய் இன்னொரு உடையை போட்டுக்கொண்டு நாங்கள் மற்றைய உடலுக்குள் போகுகின்றோம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே அது ஒரு விதம், அதை நீங்கள் உணர்ந்தபடியே அதையும் போற்றிருக்கின்றீர்கள் உங்களுடைய கேள்வியில். அதற்கு அடுத்த விடயம்தான் மிகவும் முக்கியமானது. உங்களுடைய இறப்பின் போது என்ன நடக்கின்றது என்ற ஒரு கேள்வியை கேளுங்கள் அம்மா. உங்களுடைய ஐந்து கருவிகள், உங்களை எஜமானாக நடத்தி செல்லும் அந்த ஐந்து கருவிகளும் ஒன்றொன்றாக செயலற்று போகின்றது. இறக்கும் தருவாயில் கண் மங்குகின்றது, காது கேட்காமற் போகின்றது, குரல் தளதளக்கின்றது, வாயில் பேச்சு வரவில்லை, உடல் எல்லாம் சோறுகின்றது. ஆகவே இறுதியாக உங்களுடைய பிராணன் நிற்கின்றது. ஆகவே இந்த ஐந்து கருவிகளும் இறுதி நேரத்தில் செயலிழக்கின்றது. அதுதான் மரணம். அது கிரியா யோகமும் சொல்கின்றது, சைவ சித்தாந்தமும் சொல்கின்றது. ஆனால் இந்த மரணத்தை நாங்கள் எங்களுடைய வயது முடிவில் தான் எடுக்கின்றோம் என்று தப்பு கணக்கு போட்டு கொண்டிருக்கின்றோம் எல்லோருமாக, என்னையும் சேர்ந்துதான் சொல்கின்றேன். ஆனால் இறைவன் கருணையாளர், அவன் என்ன செய்கின்றான், இந்த விடயத்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே ஊட்டுகின்றான். நாங்கள் அதை கவனிப்பதில்லை. அதனுடைய கருத்து என்ன? ஒவ்வொரு நாளும் ஊட்டுகின்றான் என்றால், அவன் ஒவ்வொரு நாளுமே எங்களை இரக்கப் பண்ணி புறக்கப் பண்ணுகின்றான். அதை அறியாத மூடர்களாகிய நாங்கள் ஏதோ நாங்கள் நித்திரை கொண்டு எழும்புகின்றோம் என்று நினைத்து இரவில் தூக்கத்திற்கு செல்கின்றோம், பகலில் எழும்புகின்றோம், ஓடித் திரிகின்றோம். அதை சிறிது நேரம் இன்று படுக்கப் போகும் போது சிந்தித்து பாருங்கள். நீங்கள் படுக்கப் போகும் போது நீங்கள் எழும்புவீர்கள் என்பது நித்திரையால் உத்தரவாதம் இல்லாத ஒரு செயல். இறை அருளால் தான் நீங்கள் எழும்பலாமே தவிர உங்களால் முடியாது. அதற்குரிய காரணம் என்ன? நீங்கள் படுத்தவுடன் ஐந்து நிலைகளை அடைகின்றீர்கள். அது ஐந்து அவத்தைகள் என்று சொல்லப்படுகின்றது. இதை நான் மீண்டும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சைவ சித்தாந்த வகுப்பில் படிப்போம் என்று சொல்லியிருக்கின்றேன். படிக்கவில்லை, ஒரு நற்செய்தி, அது நாளை வருகின்றது. முடிந்தவர்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள் நேரடி வகுப்பில். அதை பற்றி நான் இப்போது கூடுதலாக இந்த அம்மாவின் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. இந்த உடலில் என்ன நடக்கின்றது, அதுக்குத்தான் இந்த 36 கருவிகள், 36 தத்துவங்கள் படித்திருக்கின்றோம். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து, நாங்கள் நனவிலிருந்து கனவுக்கு போகின்றோம், கனவிலிருந்து உறக்கத்துக்கு போகின்றோம், உறக்கத்திலிருந்து ஆழ்ந்த உறக்கத்திற்கு போகின்றோம், ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து கடைசியாக சமாதி நிலை என்று ஆன்மீகத்தில் சொல்லுவோம், அந்த நிலைக்கு போகின்றோம். உயிர் படக்கம் என்று அஞ்சாவது நிலை சொல்லப்படுகின்றது. இந்த ஐந்தாவது நிலையை அடைவது எல்லோரும் அடைய மாட்டார்கள் சாதாரண வாழ்க்கையில். ஆனால் முதல் நான்கு நிலைகளையும் அவர்கள் அடைகின்றார்கள். சாதாரண ஆன்மாக்கள் ஆழ்ந்த உறக்கம் வரைக்கும் செல்கின்றார்கள். அவர்கள் இந்த உறக்கம் வரைக்கும் செல்லும் போதும் என்ன நடக்கின்றது? அந்த இறக்கும் தருவாயில் நீங்கள் இந்த ஐந்து பொறிகளையும் இழப்பது போல ஒவ்வொரு நாளும் நாங்கள் இழக்கின்றோம். ஒரு வரிசைப்படி இழக்கின்றோம். ஆனால் காலையில் எழும்போது அவற்றை சேர்த்து திரும்ப பெற்றுக்கொண்டு எழுகின்றோம். அதுதான் ஒவ்வொரு நாளும் நடக்கின்றது எங்களுடைய உடலில். ஆனால் நாங்கள் அதை மரணிப்பதென்று யோசிப்பதில்லை. நித்திரைக்கு போகின்றோம், விடிய எழும்புகின்றோம், வேலைக்கு போகின்றோம், ஆடுகின்றோம், அலைகின்றோம், மீண்டும் வந்து நித்திரைக்கு போகின்றோம், எழும்புகின்றோம். இப்படியே 70, 80 வயது, 90 வயது இறக்கும் வரை நடக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு நாளும் இறந்துதான் பிறக்கின்றோம் என்பதை நினைத்து விட்டால் நாங்கள் எல்லோரும் சாதகர்கள், சிவனடியார்கள். இந்த மரண பயம் என்பதை நீங்கள் நீக்கிவிடலாம். இந்த அடிப்படை தத்துவத்தை தான் சைவ சித்தாந்த நூல் அறிவுகள் எங்களுக்கு தருகின்றன. இவை எப்படி தொழிற்படுகின்றது என்று நாளை சிறிது விரிவாக நாங்கள் இதை பார்க்கின்றோம், பார்க்கப் போகின்றோம். அதற்குரிய அட்டவணை நான் உங்களுக்கு இன்று அனுப்பிவிடுகின்றேன். நாளை அதை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் விளக்கங்களுடன். ஆகவே இந்த அம்மா கேட்ட கேள்வி, இந்த ரெண்டு கேள்வியும் மிகவும் அருமையான கேள்வி, அந்த வயதில் வரக்கூடிய கேள்வி. அந்த ரெண்டு கேள்விக்கும் நாங்கள் இன்று இந்த முறையில் பதில் கண்டிருக்கின்றோம். அடுத்ததாக ஒரு கேள்வி வந்தது இன்னொரு சாதகரிடம் இருந்து. ஐயா, நான் பற்றுக்களில் இருந்து விடுபட்டு கொண்டு போகின்றேன். இந்த கேள்விகள் திரும்ப திரும்ப வருகின்றது. இன்னும் ஒரு கோணத்தில் இதை ஆராய்வோம். உபமானங்கள் கொடுத்தால் இது நன்கு புரியும் என்று நினைக்கின்றேன் என்றபடியால் இந்த கேள்வியை மீண்டும் அவர் கேட்கும்போது இன்று பதில் சொல்ல முனைகின்றேன். பற்றுக்களில் இருந்து விட்டு கொண்டு போகின்றேன், விடுபட்டு கொண்டு போகின்றேன். ஆனால் எல்லாம் முடிந்துவிட்டது, அந்தந்த விடயத்திலிருந்து விடுபட்டு விட்டேன் என்று பார்த்தால் மீண்டும் அது துளிர்க்கின்றது, மீண்டும் அதற்கு சிக்கிக் கொள்ளுகின்றேன். ஆகவே இதற்கு காரணம் என்ன? ஏன் நான் அது விடுபட்டது பல காலமாகவே விட்டிருந்தேன், ஆனால் மீண்டும் தொட்டு விட்டேன். தொட்டவுடன் அது கடகட கடந்து விரைவாக மீண்டும் பரவுகின்றது என் உடலுக்குள். ஆகவே இவ்வளவு நாளும் நான் அதை விட்டுவிட்டேனே. சில சில செயல்களாக இருக்கலாம், சில சில முறைகளாக இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் என்று நினைத்து கொண்டிருந்த எனக்கு ஏமாற்றங்கள் வருகின்றன. எல்லா விடயத்திலும் அல்ல, சில விடயங்கள் துளிர்க்கின்றது. இதற்குரிய காரணம் சித்தப்பதிவு. முதலாவது காரணம், சித்தத்தில் எல்லாம் போய் பதிந்திருக்கின்றது. இந்த சித்தத்தில் இருக்கும் பதிவுகளை நாங்கள் மாற்ற வேண்டும், ஆனால் அடக்கக்கூடாது. அடக்கும் முறையில்தான் நாங்கள் பற்றற்றிருக்கின்றோம் என்று நாங்கள் நினைக்கின்றோமே தவிர, அந்த அடக்கித்தான் அந்த பற்றற்று வந்தது என்பதை நாங்கள் உணர்வதில்லை. அதாவது எங்களை ஃபோர்ஸ் பண்ணுகின்றோம், ரைட்? நான் இதை இந்த மாமிசத்தை சாப்பிட மாட்டேன் என்றால் சாப்பிடவே மாட்டேன், ஒரு வைராக்கியம். அந்த அடக்கு முறையில் அதை சாப்பிடாமல் விட்டால், ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன், அது நிலைத்திருக்காது. ஏனென்றால் ஏதோ ஒரு நேரத்தில் அந்த மன வாசனையோ அல்லது அந்த கறி வாசனை ஐந்து பேர் சாப்பிடும் போது அது மனதில் துளிர்த்து விட்டதென்றால் நீங்களாகவே போய் எடுத்து சாப்பிட தொடங்கி விடுவீர்கள். ஏனென்றால் அது உங்களோட சித்தத்தில் இருக்கின்றது. ஆகவே என்னுடைய குரு சொல்லுவார் சுவாமி ராம் அவர்கள், எல்லாவற்றையும் நீ அனுபவித்து தெரிந்து கொண்ட பின்தான் அதை நீ பற்றற்ற நிலைக்கு போக வேண்டுமே தவிர, அரைக்குறை அனுபவத்துடன் நீ போனால் அங்கு நிலைத்திருப்பது மிகவும் கடினம். ஏனென்றால் நீ அனுபவிக்காத பகுதி என்று சொல்லியும் ஒன்று உண்டு. ஆகவே பற்றற்ற நிலைக்கு போவதற்கு அனுபவித்து முடித்து போகணும் என்பது ஒரு முறையாக இருந்தாலும், உலகியலில் திருவருளை முன்வைத்து போனால் கூட அனுபவிக்காமல் நாங்கள் அந்த நிலையில் நீடித்து இருக்கலாம். அதற்கு நாங்கள் திருவருளை பெறும் முறையை இந்த சைவ சித்தாந்த வகுப்புகளில் தரும் அறிவுத்திறனை வைத்து அறிந்து கொள்ள வேண்டும். திருவருளுடன் எப்பவும் நாங்கள் எல்லாவற்றையும் இறைவன்தான் செய்கின்றான் என்று அதன் வழி உண்மையாக நிற்போமாக இருந்தால் இவற்றிலிருந்து சிறிது சிறிதாக விடுபடலாம். இதற்கு பேராசிரியர் ஒரு உபமானம் சொல்கின்றார். இதுக்கு கிட்டத்தட்ட அது பொருந்தக்கூடிய ஒரு உபமானம், பிள்ளையையும் கிள்ளி தொற்றுளையும் ஆட்டுவதென்று எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கை காலத்தில். பிள்ளையை கிள்ளி தொற்றுளையும் ஆட்டுவார்கள் என்று எங்களுடைய பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். குடும்பத்தில் இதை கேள்விப்பட்டு கொண்டு வந்திருப்போம். இந்த வாக்கியத்தை கேள்விப்படாதவர்களே இருக்க முடியாது. இதை சிறிது சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால், அது என்ன பிள்ளையையும் கிள்ளி தொற்றுளையும் ஆட்டுவதென்று பேராசிரியர் சொல்கின்றார் என்றால், ஒரு வேலைக்காரி என்று எடுப்போம். அதை எங்களுடைய நாட்டில் இங்கே பேபி சிட்டர் என்று சொல்வார்கள். அவர்கள் அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளையை பேபி சிட் பண்ணுகின்றார். ஆகவே அந்த எஜமானர்கள் வீட்டிலிருந்து போகின்றார்கள், பிள்ளையை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு எஜமானர்கள் போனவுடன் அந்த பேபி சிட்டர் உலகியலில் என்ன செய்வாங்க? பிள்ளை என்றால் ஓடி விளையாடும், அதனுடன் ஓடி 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 விளையாடி கலைக்கின்றது என்று நினைச்சு அதை தூக்கி தொட்டிலுக்குள் போட்டோ எங்கேயோ போட்டு அதை நித்திரையாக்க பார்ப்பார்கள். வெகு விரைவாக அதற்கு என்னென்ன உபாயங்கள் செய்வார்களோ அதை நான் இங்கு சொல்லவில்லை. ஏதோ உபாயம் செய்து அந்த பிள்ளையை கலைக்க பண்ணி அந்த தொட்டிலுக்குள் போட்டு விடுவார்கள். அது அப்படியே நித்திரை வராவிட்டாலும் அந்த நிலையில் இருந்திருந்திருந்து வற்புறுத்தல் மூலமாக இறுதியாக நித்திரையாக போய்விடும். அதே நேரம் மூன்று எஜமானர்கள் வீட்டுக்கு வரும்போது, தான் இவ்வளவு நேரமும் வேலை செய்யாமல் இருந்தபடியால் தன்னை வீட்டை அனுப்பிவிட்டு விடுவார்களோ, ஏனென்றால் பிள்ளை நன்றாக தூங்குகின்றதே என்று பார்த்து அவர்கள் வீட்டிற்குள் வந்ததும் அந்த பிள்ளையை அந்த பேபி சிட்டர் என்று சொல்லப்படும் வேலை செய்பவன் தாதி நுள்ளி விடுவாவா என்றால் அவர்கள் வர்ற நேரம் பிள்ளையாளும். அதுதான் திரும்பவும் அவர்களுக்கு அந்த உதவி தேவை அந்த தாதியிடமிருந்து. ஆகவே அந்த தாதியின் வேலை நீடிக்கும் அந்தண்டு பிள்ளை மழுவதால் அங்கேயே இருந்து அந்த வேலை நேரம் முடித்து அந்த தாதி போவாளாம். அதே போல்தான் நாங்கள் அரை குறையாக எல்லா விடயத்தையும் அனுபவித்து விட்டு நாங்கள் பற்றற்று போகின்றோம் என்று எங்களை அழுத்தி அந்த விடயங்களிலிருந்து நாங்கள் வெளியேறிவிட்டோம் என்று மனதளவில் நினைத்து விட்டு சில காலம் இருக்கலாம், இல்லை என்பதில்லை, அது வைராக்கியம். ஆனால் முழுமையாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு நேரத்தில் அந்த வாசனை வரும்போது நாங்கள் அகப்பட்டு விடுவோம். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு இதை சிறு உவமானமாக பேராசிரியர் சொன்னார், சொல்லி இருக்கின்றார் ஓரிடத்தில். அதை இன்று உங்களுக்கு அதை சொல்லி இந்த நிலையை நாங்கள் எல்லா ஆன்மாக்களும் அடைகின்றோம். இருப்பினும் அதை முற்றாக அந்த பற்றிலிருந்து விலகுவதென்றால் நாங்கள் திருவருளை நோக்கி போவென்றும் திருவருளில் நிற்க வேண்டும். அப்படி நிற்கும் போது அப்படியான வாசனைகள் எங்களை தாக்காது. ஆகவே மனதளவில் அந்த நிலையை அடைந்து விட்டோம் என்று நினைப்பது முற்றாக பொருந்தாது என்று அந்த கேள்விக்குரிய பதிலை இன்று காணுகின்றோம். ஆகவே இந்த ரெண்டு அன்பர்களிடமிருந்துதான் இன்று கேள்வி வந்தது, அதற்குரிய பதிலை இன்று கண்டிருக்கின்றோம். அதற்கு பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி இப்போது இறைவனையா இணைப்பில் இருக்கின்றார், அவருடைய கருத்தை கேட்போம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. இறைவனையா
ஓம்
கிரியா பாபாஜி நம ஓம் ஓம்
சிவாய நம
ஓம் சிவாய நம ஓம்.
இன்றைய சத்சங்கம் மடங்கு போல கேள்வி பதிலக்கூடிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் முதலாவது கேள்வி, பாபாஜியை எப்படி உணரலாம் என்பது பற்றிய கேள்வி. அதற்கு பாபாஜியின் தெய்வ குரல் என்று கூறப்பட்ட பாபாஜியை அன்பு, அன்புதான் பாபாஜி என்ற விளக்கம் மூலம் உண்மையான அருளை கொண்டு வரும் என்பது பற்றியும், உண்மையான அருள் வரும்போது பக்தியையும் நாம் அடைவோம், அதன் மூலம் பாபாஜி உணர்தலும் ஆன்மீக இடத்தை அடையலாம் என்பது அதற்கு சிறப்பான முறையில் விளக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, சைவ சித்தாந்த முறைப்படி எப்படி நோக்குவோம் என்று சைவ சித்தாந்த முறைப்படி கூறியுள்ள சரியை, கிரியை, யோக ஞானம் என்ற அடிப்படை கருத்துக்கள் மூலம் அதை உணரலாம் என்ற ரெண்டு விடைகளும் தெளிவாக விளக்கப்பட்டது. அடுத்து இரண்டாவது கேள்விக்குரிய பதிலாகவும் விளக்கப்பட்டது, அதாவது உங்கள் இழப்பின் போது ஐம்பொறிகளுக்கு என்ன நிகழ்கின்றது என்பதை நாங்கள் பார்த்து அதற்கு பொறுப்பாகும் போது மரணம் ஏற்படுகின்ற என்பதையும் கூறி அதன் மூலம் அதற்குரிய பதில்கள் சிறப்பாக விளக்கப்பட்டது. எளிமையாக மூன்றாவது கேள்வி, வெற்றுக்கலிலிருந்து விடுபட்டுக் கொண்டே போகின்றேன், ஆனால் அது பூர்ணமாக விடுபடவில்லை என்பது பற்றிய கேள்வி. அதற்கும் திருவருளை பெறுதல் என்பது பதிலாக அமைந்தது. அதற்கு பதிலாக அமைந்ததற்கு உபமானமாக பிள்ளையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டி விடுவது மூலம் அதற்குரிய பதில் மேலும் சிறப்பாக விளக்கப்பட்டது. எனவே இன்றைய சத்சங்கத்திலிருந்து மூன்று கேள்விகளும் சிறப்பாக விளக்கப்பட்டது. எனவே கிரியா சாதகர்களாகிய நாங்கள் இன்றைய கேள்விகளின் மூலம் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கி எங்களை சாதனைகளை கூட்டுவதற்கு அன்பு தொண்டு பக்தியர்களுக்கு இதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி சாதனைகளை கூட்டி ஆன்மீக இடத்தை அடைவதற்கு முயற்சிப்போமாக. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி இறைவனையா, முடிந்த அளவு அதை மீட்டிருக்கின்றீர்கள். இருப்பினும் எல்லோரும் சத்சங்கத்தையும் மீண்டும் கேளுங்கள். மிகவும் அருமையான கேள்வி இன்று வந்தது. ஏனென்றால் அது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கேள்விகள், அப்படியான கேள்விகள் தான் வருகின்றது. அதுவும் வயது போகும் நேரத்தில் எப்படி எங்களுடைய சிந்தனைகள் இருக்கும், எங்களுடைய ஆன்ம நிலை எப்படி இருக்கும் என்பதற்கு அந்த அம்மா அவனுடைய இரண்டு கேள்விகள் மிகவும் எட்டுதமாக போட்டிருந்தார். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோம் சிவாய நமோம் என்று கார்த்திகேயன் ஐயா அவர்கள் ஒரு தொண்டு காரணமாக இன்றைய அந்த சத்சங்கத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஆகவே நான் இப்போது உங்கள் எல்லோரையும் கேள்விகளுக்கு பதிலான பாபாஜியின் அருளுடன் கூட்டி செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம் ஓம் சிவா.